நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நாம் பயன்படுத்திய காரை தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்ய நினைக்கும் போது அதில் உள்ள சிக்கல்கள் என்ன, எவ்வாறு அவதானமாக விற்பனை செய்ய வேண்டும், தனிப்பட்ட முறையில் விற்பனை செய்யப்படும் காரை வாங்குபவர்கள் எவ்வாறு பரிசோதித்து அவதானமாக வாங்க வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இந்த விவரணம். தயாரித்து முன்வைக்கும் நான் செல்வி. நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சினை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்மில் பலர் தாங்கள் ஓட்டி வரும் கார் போன்ற வாகனத்தை ஒரு டீலரிடம் கொடுத்துவிட்டு புதிய கார் வாங்குவது உண்டு. ஆனால் சிலரோ தனிப்பட்ட ரீதியில் விற்பனை செய்ய நினைப்பதும் உண்டு. ஒருவர் தனது காரை தனிப்பட்ட ரீதியில், அதாவது பிரைவேட் சேல் செய்ய விரும்பினால் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்களை இந்த விவரணத்தில் பார்ப்போம். ஒரு காரை விற்பனைக்கு போடுவதற்கு முன் பல விடயங்கள் குறித்து நாம் ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டியிருக்கும். அவ்வாறு நாம் ஒரு காரை விற்பனைக்கு போடுவதற்கு முன் எவ்வாறு தயாராக வேண்டும் என்று கூறுகிறார் சிட்னியில் உள்ள வழக்கறிஞர் ஞானாகரன் அவர்கள்.
முதலில் எங்களுடைய வாகனத்தை விற்பனைக்கு ஏற்ற மாதிரி தயார் செய்ய வேண்டும் என்று கூறுவது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அடுத்ததாக அதற்கு விலை நிர்ணயம் என்பது நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எந்த விலைக்கு அது போகும் என்ற ஒரு தீர்மானத்தை எங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதை விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக எத்தனை பேர் அதை விசாரித்து வருகின்றார்கள் என்பதை பொறுத்து அடுத்த நடவடிக்கைகள் அமையும்.
கார் ஒன்றை விற்பனைக்கு தயார்படுத்தும் போது அந்த காரை சரியான விலையில் மிக விரைவில் விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான சில யுக்திகளை கூறுகிறார் சிட்னி ஆட்டோ ரிப்பேர்ஸின் உரிமையாளரான திரு பால் ராஜ்.
முதலில் நீங்க லாக் புக்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். லாக் புக் மெயின்டெயின் வெரி இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் ஹிஸ்டரி பாப்பாங்க. அடுத்தது நீங்க பிரைஸ் எடுக்கன்னு சொன்னா ரெட் புக்ல போயிட்டு அதுல வந்து ரெட் புக் உங்களுக்கு ஒரு கைட்லைன் கொடுக்கும். அந்த கைட்லைன் வச்சு நீங்க பிரைஸ் போடலாம். ரெட் புக்ங்கிறது ஆல் ஓவர் த ஆஸ்திரேலியா ரெட் புக்னே ஒரு வெப்சைட் இருக்குது. காரோட ஹிஸ்டரி அந்த பிரைஸ் எல்லாம் அதுல பாக்கலாம். அப்புறம் ஓரளவுக்கு சுத்தமா வச்சிருக்கணும் போடுறதுக்கு முன்னாடி, அது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கார் விற்கிறதுக்கு இவ்வளவு இருந்தாலே போதும். பிரைஸ் ஆவரேஜ் பிரைஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருந்தா பிரைஸும் இருந்தா ஓகே, கிப் ஓகே.
சரி, காரை தயார்படுத்தி விளம்பரப்படுத்தி விற்பனைக்கு தயாராகிவிட்டோம். அடுத்து இப்போது காரை பார்ப்பதற்கு வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பார்கள் இல்லையா, அந்த நடைமுறையை நாம் எவ்வாறு பாதுகாப்பாக கையாளலாம், விளக்குகிறார் வழக்கறிஞர் ஞானாகரன் அவர்கள்.
முதலில் யாரோடு நாங்கள் ஈடுபாடு கொண்டிருக்கின்றோம் அல்லது யாருடன் இந்த நடவடிக்கையை செய்ய போன்றோம் என்ற விவரங்களை சேகரிக்க வேண்டியது முக்கியம். ஒருவர் வந்து நான் உங்களுடைய வாகனத்தை பார்க்க வேண்டும் என்று கூறினால் அவர் இன்னார் அவருடைய ஐடென்டிபிகேஷன், அதாவது அவரை அடையாளப்படுத்துகின்ற ஆவணங்கள், சாதாரணமாக டிரைவிங் லைசன்ஸை பயன்படுத்துவார்கள். அந்த விவரங்கள் அவர் எங்கே இருந்து வந்திருக்கிறார், அது முக்கியமானது. ஏனென்றால் யாரோடு நாங்கள் இந்த வர்த்தக பரிவர்த்தனையை செய்ய போகின்றோம் என்பதை பற்றி நிதானமாக இருக்க வேண்டும்.
ஒரு வாகனத்தை வாங்க வருபவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உள்ளன, எதை விற்பவர் மறுக்கலாம் என வழக்கறிஞர் ஞானாகரன் அவர்களிடம் கேட்டபோது,
அடிப்படையில் வந்து நாங்கள் தீர்மானிக்கின்ற விலை என்பது எங்களை பொறுத்த விஷயம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அல்லது மார்க்கெட் நிலவரத்தின் படி சரியானதா என்பதெல்லாம் எங்களை பொறுத்தவரை முடிவுகள். பொருளை வாங்கும் பொழுது நாங்கள் அதை வாங்குபவர்களாக இருக்கும் போது என்னென்ன விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோமோ அதே உரிமை அவர்களுக்கு இருக்கின்ற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த வாகனம் எங்களுக்கு உரியதானது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆவணங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக ஒரு பொருளை விற்கும் போது எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றைய நிலையில் தான் அதை நாங்கள் விற்க வேண்டும். அதில் லோன் ஏதாவது இருக்கிறதென்றால் அதை பற்றி அவர்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். அதை விட அவர்கள் கூடுதலாக இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இன்ஸ்பெக்ஷன் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எதை வாங்குகின்றோம் என்பதை ஆராய்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கு.
ஒரு வாகனத்தை வாங்க வருபவர்களின் உரிமை என்னவென்று பார்த்தோம். பிரைவேட் சேல், அதாவது தனிப்பட்ட ரீதியில் விற்கப்படும் காரை வாங்குபவர்கள் என்னவெல்லாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும், எவ்வாறு அவதானமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் திரு பால் ராஜ்.
கண்டிப்பா நல்லது காரோட செக் பண்ணி பாக்குறது. குறிப்பா குறைந்த விலை உள்ள கார்களை வந்து நீங்க இப்ப என்ஆர்எம்ஏ பல நிறுவனங்கள் இருக்குது வந்து பாக்குறதுக்கு, பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அவங்க வந்து வாங்கணும் வாங்க கூடாது, பிரைஸ் எவ்வளவு அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. கார்ல என்ன குறைபாடுகள் இருக்குதோ அதை மட்டும் சொல்லுவாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு $250 $300 $500 ஏதோ சார்ஜ் பண்றாங்க. ஓவர் $7,000 கார் வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கை வச்சு பார்த்து எடுக்கிறது நல்லது. ஒரு 2,000 காருக்கு அது அவ்வளவா தேவையில்லை. ஏன்னா நீங்க $250-$300 கொடுக்குறீங்க. இல்லைன்னு சொன்னா ஏதாவது சீப்பான மெக்கானிக் உங்ககிட்ட இருக்குமானா நீங்க கூட்டிட்டு போய் செக் பண்ணி ஆயிலுக்கு மெயின்டெனன்ஸ் புக்கு இது பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இன்ஜின் கியர் பாக்ஸ் இதுவெல்லாம் டயர்ஸ் இதெல்லாம் பார்த்து எடுக்கிறது கண்டிப்பா எப்பவுமே நல்லது.
பொதுவாகவே கார் போன்ற வாகனம் ஒன்றை வாங்கும் போது வாடிக்கையாளர்கள் ஓட்டி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பிரைவேட் கார் சேல்ஸில் டெஸ்ட் டிரைவிங்கிற்கு காரை கொடுப்பதில் உள்ள ஆபத்துகள் என்ன, எவ்வாறு கார் உரிமையாளர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் விளக்குகிறார் வழக்கறிஞர் ஞானாகரன்.
பொதுவாக அவர்கள் நாங்கள் எங்கே விற்பனைக்கு வைத்திருக்கின்றோமோ அந்த இடத்துக்கு வருவார்கள். ஆனால் சிலர் வந்து நான் ஒரு பொதுவான இடத்துக்கு வர விரும்புகின்றேன் என்று கூறலாம். அப்போது அவர்களிடமிருந்து அவர்கள் வாகனத்தை ஓட்டி அப்படியே மறைந்து போகாமல் இருப்பதற்கு என்ன பாதுகாப்பான நடவடிக்கைகள் நாங்கள் இருக்க வேண்டுமோ என்பதை நாங்கள் அவர்களோடு உரையாடும் போது அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக அவர்கள் லைசன்ஸ் இல்லாமல் காரை ஓட்டி பார்க்க முடியாது, ஆகவே லைசன்ஸை கொடுத்து விட்டு போங்கள் என்று நாங்கள் கேட்க முடியாது. நாங்கள் வாகனத்தில் அவரோடு பிரயாணம் செய்யலாம். ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் அவரோட பழகும் போது எந்த விதத்தில் எவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வரும். எங்களுக்கு சந்தேகமாயிருந்தால் அதற்கான பாதுகாப்பான நடவடிக்கையாக இன்னொருவரை அவர்களுடன் அனுப்புவதோ சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கூற முடியாது. அவர்கள் ஓட்டிச் செல்லும் போது அதனால் விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால், அல்லது அவர்கள் சாலை விதிகளை மீறினால் அதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்விகள் எல்லாம் வரும். அதற்கான நடைமுறைகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளவும், உதாரணமாக சொல்லுவார்களே சைமல்டேனியஸ் நோட்ஸ், எல்லாரிடம் காரை இந்த நேரம் கையெழுத்தவும், அவர் ஓட்டிச் செல்கின்றார் என்று போன்ற ஒரு பதிகளை வைத்திருப்பது எங்கள் பாதுகாப்புக்கு நல்லது. இது சாதாரணமாக செய்வதில்லை. அதற்காக நாங்கள் உலகத்தை சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டிருந்தால் ஒரு விஷயமும் நடக்காது. அதே நேரம் எங்களுக்கு ஒரு சிறு சந்தேகம் அல்லது ஏதாவது பாதுகாப்பான உணர்வுகள் ஏற்படுமாக இருந்தால் இப்படிப்பட்ட அதீதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் போது பக்கத்தில் ஒருவரை சாட்சியாக வைத்திருப்பது பொதுவாகவே அறிவுடைய செயல் என்று நான் நினைக்கின்றேன்.
பிரைவேட் கார் சேல், தனிப்பட்ட ரீதியில் ஒருவர் தனக்கு சொந்தமான காரை விற்கும் போது நாம் அதை நம்பி வாங்கலாமா?
கண்டிப்பா வாங்கலாம். அந்த காரோட ஹிஸ்டரி, சர்வீஸ் புக்கு, ஆக்சிடென்ட் பட்டிருக்கா அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுல போய் பார்த்து அது ஆக்சிடென்ட் ஆயிருக்குதா, ஒழுங்கா சர்வீஸ் பண்ணிருக்கிறாங்களா, கிலோமீட்டர் மாத்தி இருக்கிறாங்களா, எல்லாம் அதுல பாக்கலாம். உங்க கார் கிலோமீட்டர் கெட்டு போச்சுன்னா நாங்க மாத்தான் செய்வோம், நாங்க ரிசீப்ட் கொடுப்போம், நீங்க அத கஸ்டமர்ட்ட காட்டணும் பாயிலோ காத்து எடுக்கிறது பெஸ்ட்.
பிரைவேட் சேலில் ஒருவர் பயன்படுத்திய காரை வாங்கும் வாடிக்கையாளர் தனது மெக்கானிக்கை கொண்டு காரில் உள்ள பார்ட்ஸை சரிபார்த்து வாங்கினாலும், வாங்கிய பின்னர் அந்த காரின் தரம் குறித்து எந்த ஒரு சர்ச்சையும் எழாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை செய்யலாம்.
அந்த வாங்கக்கூடிய ஆள்கிட்ட இருந்து சேஃப்டி செக், அந்த திங்ஸ் சொல்றமே அதுக்கு பேரு சேஃப்டி செக், அதையும் அவர்கிட்ட இருந்து வாங்குறது நல்லது. ஏனென்றால் திடீர்னு கார் வாங்கி நாளைக்கு கெட்டு போச்சுன்னு வச்சுக்காங்க, அவரு இன்னொருத்தர் ஆளு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சோ அதனால ஒரு பிங்க் ஸ்லிப் வாங்கிட்டு வா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கார் வாங்குறதுக்கு முன்னாடி
வாங்குபவருக்கும் கார் பிடித்து போய்விட்டது, விற்பவருக்கும் அவருக்கு கொடுக்க விருப்பம் என்று முடிவான பிறகு அடுத்ததாக பண பரிவர்த்தனை, அதை எப்படி கவனமாக கையாள்வது விளக்குகிறார் வழக்கறிஞர் ஞானாகரன்.
இது நான் கையாண்ட ஒரு வழக்குகளின் விவரம், யார் எவர் என்ற விவரங்களை கூற முடியாது. இப்படித்தான் ஒருவர் தன்னுடைய வாகனத்தை விளம்பரப்படுத்தி அவர்கள் வந்து பார்த்து ஒரு ஞாயிறு பின்னேரம் எங்களுக்கு நாளைக்கு இது அவசியமாக தேவை என்று கூறி அதை பற்றி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்தது பின் ஏதோ உங்களுக்கு நாங்கள் பணத்தை இன்டர்நெட் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுகின்றோம் என்று கூறி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான ரிசீட்டை கூட காட்டி அவர்கள் காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இவரும் மனைவியருடைய பேச்சை கேட்காது கையெழுத்து வைத்து கொடுத்து விட்டார். அவர் வாகனத்தை கொண்டு போனதுக்கு பிறகு இவர் வங்கியில் போய் பார்த்தபோது வங்கியில் பணம் வந்து சேரவில்லை. எத்தனையோ தடவை அவர்களை தொடர்பு கொள்ள பார்த்து முடியாமல் கடைசியில் போலீசிடம் போய் முறையிட்ட போது இது ஒரு தகராறுக்குரிய ஒரு வாகனம் என்றபடியால் போலீஸ் அதை போய் கைப்பற்றினார்கள். அதன் பின் கோர்ட்டிலேயே வழக்கு போட்டு இவருடைய உரிமையை நிரூபித்து அதன் மூலமாக இவருக்கு அந்த வாகனத்தை விடுவிக்க வேண்டும் என்ற நீதிமன்ற கட்டளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதில் அந்த இன்டர்நெட் டிரான்ஸ்பர் என்பதில் கூட எத்தனையோ பேர் கள்ளத்தனங்கள் செய்யலாம் என்பது புரிந்தது. ஆகவே பணமுறை என்பது இன்டர்நெட் டிரான்ஸ்பராக இருப்பதாக இருந்தால் எதையும் கையெழுத்து வைத்து கொடுக்க முன்னர் வங்கியில் பணம் வந்து சேர்ந்திருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அல்லது பேங்க் செக் எடுக்கலாம், பர்சனல் செக் எடுக்கவே கூடாது. கையில் பணமாக வாங்கிவிட்டால் அது நிச்சயமாக பணம் உங்கள் கைகளுக்கு வந்துவிட்ட பெயரால் அதை பற்றி பிரச்சனை இருக்காது. ஆகவே பண பரிவர்த்தனையில் நிதானமாக நிச்சயமாக இது சரியானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
பணம் கைக்கு வந்த பிறகு கடைசியாக நடைபெறும் விடயம் வாகனம் மற்றும் அந்த வாகனத்தின் ஆவணங்களை கையளிப்பதாகும். இத்துடன் விற்றவரின் கார் வாங்கியவருக்கு உரிமையாகிவிடும்.
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸில் அதிலேயே இருக்கும், நாங்கள் இதை விற்று விட்டோம், இன்னாருக்கு கொடுத்தோம் என்பதெல்லாம் இருக்கும். ஆனால் அதைவிட தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் கையெழுத்து வைக்கிற மாதிரி ஒரு பத்திரத்தை தயாராக வைத்து இன்ன விலைக்கு இன்னாரிடம் விற்று விட்டோம் என்று அவர் அந்த பணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் கையெழுத்து வைத்து அவர்களுக்கு கொடுப்பதும், அவர்கள் அதே மூலமாக அதே மாதிரியாக உங்களுக்கு கையொப்பம் விட்டு தருவதும் பாதுகாப்பு கருதி செய்ய வேண்டியது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக அந்த டிரான்ஸ்பர் ஃபார்மில் கையெழுத்து வைத்தால் அவர்கள் போய் பொதுவாக அதை பதிவு செய்து கொள்வார்கள். ஆனால் நோட்டீஸ் ஆஃப் டிஸ்போசல் என்ற அந்த படிவத்தை நாங்கள் பூர்த்தி செய்து அதை சமர்ப்பிப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து.
இவ்வளவு விடயங்களை சரிபார்த்து பிரைவேட் கார் சேல் விற்பனை நடைபெறுமாயின் காரை விற்றவர் மற்றும் வாங்கியவருக்கு மகிழ்ச்சியே.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.